ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்றென்றைக்கும் அவருக்குள் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் பல நேரத்தில் தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் வீழ்ச்சிகள் வந்துவிடுகிறது. பின்பு அந்த வீழ்ச்சிகள் பின்மாற்றத்துக்குள் கொண்டு போய் விடுகிறது. இந்த செய்தியின் மூலமாக ஏன் வீழ்ச்சி வருகிறதை அறிந்து அதற்கு தப்பித்துக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜபத்துடனே கேளுங்கள், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பராக. ஆமேன். இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற செய்தியின் தலைப்பு வீழ்ச்சிகள் என்ற தலைப்பில் நாம் பல காரியங்களை சிந்திக்கப் போகிறோம். எபிரேயர் கடிதம் நிருபம் 10 38 வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 10 வசனம்.
விசுவாசத்தினாலே
நீதிமான் பிழைப்பான்
பின்வாங்கி போவானானால்
அவன் மேல்
என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார்.
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. இங்கே கர்த்தர் சொன்னதை அப்படியே இந்த எபிரேய நிருபக்காரர் சொல்லுகிறார். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவது கர்த்தருக்கு அவர்கள் மேல் இருக்கிற பிரியத்தை எடுத்துவிடும். இன்னைக்கு நம்ம பின்மாற்றத்தை பத்தி பேச போறதில்ல, பின்மாற்றத்துக்கு முன்னோட்டமா இருக்கிறதான சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னா பின்மாற்றம் என்பது ஒரு நாள் சமாச்சாரம் அல்ல. திடீர்னு நல்லா இருந்தேன், நான் திடீர்னு பின்வாங்கி போயிட்டேன், யாருமே சொல்ல முடியாது. நான் நல்லா இருந்தேன், நேற்று வரைக்கும் நல்லா இருந்தேன், திடீர்னு இன்னைக்கு நான் பின்வாங்கிட்டேன், இல்லை. அதுக்கு பேர் பின்மாற்றம் என்பது கிடையாது. பார்த்தீங்கன்னா யூதாஸ் கர்த்தரோடு இருந்தான், கடைசியில் பின்வாங்கி போனான், தற்கொலை செய்து செத்து போனான். இல்லை, இது யூதாஸுடைய வாழ்க்கை. ஒரே நாள் அவன் பின்வாங்கி போய் ஒரே நாளில் செத்து போயிட்டான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. நீங்கள் அந்த 4 சுவிசேஷத்தை நீங்கள் நல்லா கவனித்து படிச்சுட்டே வந்தீங்கன்னா யூதாசை பற்றி எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் சில நெகட்டிவான காரியங்கள் வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு காரியத்திலும் பார்த்தீங்கன்னா அவனிடத்தில் சில நெகட்டிவான விஷயம் அங்கங்கே அப்படியே வரும். ஒரு வீட்டுக்குள் இயேசு கிறிஸ்து இருப்பார், அந்த இடத்துல ஒரு பாவியான ஸ்திரீ விலையேற பெற்ற தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் ஊற்றுவாள். ஊத்தின உடனே இந்த வீண் செலவு என்னத்துக்குன்னு கேட்பான். 11 பேர் சும்மா இருப்பாங்க, ஆனால் இவன் ஒருத்த மட்டும் கேட்பான், இந்த வீண் செலவு என்னத்துக்கு, இதை விற்று 200 பேருக்கு நம்ம இதுக்கு இது வந்து அநேக நம்ம தான தர்மம் செய்யலாமேனும், இது 200 பணத்துக்கு விற்று தர்மம் பண்ணலாமேனுமா. அப்போ பார்க்கும் பொழுது அந்த தைலத்தை ஊற்றி கத்தரை மகிமைப்படுத்துகிறது அவனுக்கு பிடிக்கல. அவன் என்ன செய்கிறான், அதை விற்று அதற்கு ஏழைகளுக்கு கொடுக்கலாம் என்ன. அப்போ அவன் தரித்திரதை குறித்து கவலைப்படாமல், அவன் பண ஆசை உள்ளவனாய் இருந்தபடியால், அவன் திருடனாய் இருந்தபடியால் அப்படி சொன்னான் வேதம் சொல்லுகள். அப்போ ஆரம்பத்திலேயே அவனுடைய வாழ்க்கையில நடக்குது பின்மாற்றம் வரல, வீழ்ச்சின்னு ஒண்ணு வருது. ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த வீழ்ச்சி, அதுக்கு பிறகு அந்த பண ஆசையிலேயே போய்கொண்டே போய் கடைசியில் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க விலை பேசுகிறான். எத்தனையோ சந்தர்ப்பங்களை இயேசு கிறிஸ்து மறைவாய் உணர்த்துகிறார். ஆனால் அந்த வீழ்ச்சி தொடர்ந்து கடைசியில் ஒரு கட்டத்தில் வரும்பொழுது சாத்தான் அவனுக்குள் புகுந்து அவன் பின்மாற்றத்தின் உச்ச கட்டத்துக்கு போய் கடைசியில் தற்கொலை பண்ணி சாகலாம். அதே போல ஒரு பேரலலான கேரக்டர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஈக்குவல் சேம் பேரலலான கேரக்டர் ஓல்ட் டெஸ்டமெண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ இதிடத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு நபருடைய வாழ்க்கையில் திடீர் என்று சொல்லி பின்மாற்றம் வருகிறதாக கர்த்தர் எந்த இடத்துல வேதத்தில் சொல்லல. வீழ்ச்சி என்பது ஒரு நபருடைய வாழ்க்கையில் வரும். அந்த வீழ்ச்சியை சரி செய்ய தவறும் பொழுது நாளடைவில் அந்த வீழ்ச்சிகள் தொடரும். தொடர்ந்து வருகிற வீழ்ச்சி ஒரு கட்டத்தில் பின்மாற்றம் என்கிற நிலைமைக்குள் தள்ளப்படும். அந்த பின்மாற்றத்துக்குள் போய்விட்டால் அதுக்கு பிறகு முன்னேறி வர்றது என்பது சாத்தியம் இல்லை. வீழ்ச்சியிலிருந்து ஒரு நபர் எழுந்து வரலாம், பின்மாற்றத்திலிருந்து ஒரு நபர் எழுந்து வர முடியாது. நல்லா கவனிக்கணும், வீழ்ச்சி என்பது வேற, பின்மாற்றம் என்பது வேற. வீழ்ச்சியிலிருந்து ஒருத்தன் எழுந்து வரலாம், பின்மாற்றத்திலிருந்து ஒருத்தன் எழுந்து வரவே முடியாது. இப்ப உங்களுக்கு அதை பத்தி உங்களுக்கு வேதத்தில் வசனம் காட்டுற பாருங்க. எபிரேயர் எழுதுற நிருபம் 6 அதிகாரம் 4, 5, 6 3 வசனங்களை வாசிங்க.
ஏனெனில்
ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும்
பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும்
மறுதலித்து போனவர்கள்
தேவனுடைய குமாரனை
தாங்களே
மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால்
மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய்
அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம்
எழுந்து வரவே முடியாதுங்கிறார். அவளை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இது யார சொல்லுதுன்னா, வீழ்ச்சி அடைந்தவர்கள் அல்ல, பின்மாற்றக்காரர்களை சொல்லுகிறது. ஒரு தரம் பிரகாசித்தார்கள், பரம ஈவு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பரம ஈவை ருசி பார்த்தார்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள், ரட்சிப்பை பெற்றாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள், இனி வரும் நல் பலன்களை எல்லாம் அனுபவித்தார்கள், வெளிப்பாடுகள் மற்றும் காரியங்களை அனுபவித்தார்கள். ஆனால் எல்லாமே அவர்கள் பெற்றும் ஆவிக்குரிய அனுபவங்களை எல்லாம் அறிந்திருந்தும் தொடர்ந்து அந்த வீழ்ச்சியிலே இருந்து கடைசியில் அவர்கள் கிறிஸ்துவை ஒரு கட்டத்தில் மறுதலித்தார்களாம். தேவனாகிய கர்த்தரை மறுதலித்தார்கள், கிறிஸ்துவை காலின் கீழ் மிதித்தார்கள். அப்ப மறுதலிக்கிறதுன்னு தான் பின்மாற்றம். அந்த மறுதலிப்புன்னு வரும்பொழுது அதுக்கு பிறகு அந்த நபர் ஒருபோதும் எழுந்து வருவதற்கு வாய்ப்பு என்பதே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அப்போ வீழ்ச்சியில வரும்பொழுது நம்ம எழுந்திருச்சலாம், பின்மாற்றம் ஒரு லெவல் வந்துருச்சுன்னா யாருமே எழுந்திருக்கவே முடியாது. யூதாசுக்கு அதுதான் நடந்துச்சு, வேதத்தில் அப்படி ஒரு சிலருக்கு நடந்திருக்கிறது. நம்முடைய தேசத்தில் பால் ஆசிர் லாரி என்று சொல்லி ஒரு வல்லமை நிறைந்த தேவ மனுஷன் இருந்தார் பல ஆண்டுகளுக்கு பாக. அவரை நான் ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல. ஆனா நான் பார்த்தபோது அவர் கத்திற்குள்ள இல்லை, வெளி வந்துட்டு நான் ஒரு பிரசங்கம் பண்ணார் ஒரு இடத்துல. அப்போ அந்த கூட்டத்தில் நான் போய் அவரை பார்த்தேன். அவரை மாதிரி கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட நபர் எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. அவ்வளவு பவர்ஃபுல் மேன், அவ்வளவு வல்லமை, அதாவது தேவனுடைய வல்லமைக்கும் அதிகாரத்திற்கும் பிரத்யட்சமான சாட்சி அவர். அந்த மாதிரி இருந்தவர். அவரோடு பழகினவர்கள் எனக்கு தெரியும். அவரிடத்துல அவருக்கு ஜூனியர்ஸ், அவருக்கு பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்ட பொழுது கூட இருந்தவங்கள எனக்கு தெரியும். அவங்க சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், அவரை கர்த்தர் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க சொல்லி நான் நேரடியாக கேட்டிருக்கிறேன். கர்த்தர் அவரை அப்படி பயன்படுத்தின அவர் இடத்துக்கு ஒரு கூட்டத்தில் சாயங்காலம் 6:30 ஒரு கிரவுண்ட்ல கூட்டம்னாக்க 3 மணிக்கு 4 மணிக்கு இருந்து எங்க இருக்கிற பிசாசெல்லாம் ஓடி வந்து அங்கே விழுந்துருமா கிரவுண்ட்ல, அது பாட்டுக்கு ஓடி வந்து விழுந்து கத்திட்டு கிடக்கும். ஐயோ தாங்க முடியலையேன்னு கூட்டம் ஆரம்பிச்சிருக்கவே ஆரம்பிச்சிருக்காரு. கூட்டம் 6 மணி கூட்டத்துக்கு 3 மணிக்கே பிசாஸ் வந்து விழுகுமா அந்த இடத்துல. அப்போ அந்த அளவுக்கு தேவ வல்லமை அவர் மேல இருந்துச்சு. அப்படி ஒரு அபிஷேகம் கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். ஆனா நாட்கள் போக போக அவருடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சிகள் வர ஆரம்பிச்சது, வீழ்ச்சிகள் தொட ஆரம்பித்தது. பணத்திலே மற்றும் பல விதங்களில் அப்படியே கர்த்தரை விட்டு தூரம் போக போக ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் கர்த்தரை முழுவதும் மறுதளிக்கக்கூடிய லெவலுக்கு போனார். அவர் பின்னால் ஒரு கூட்டம் வந்தது. அப்படிப்பட்ட நிலைமையிலே இருதயத்திலே முதல்ல கர்த்தரை டோட்டலா மறுதளிச்சார். நீ கர்த்தர் தேவையில்லை, இதுதான் வாழ்க்கைன்னு கர்த்தரை தூக்கி வைத்து விட்டு பிசாசுக்கு முழுவதும் இடம் கொடுக்க கடைசியில் அவருடைய வாழ்க்கை பிசாசுக்கு முழுவதும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது. அவரோடு நெருங்கி பழகினவங்க இப்போ இருக்கிறாங்க. பாளையங்கோட்டையில் ஒரு தேவ மனுஷன் இருக்கார், பாளையங்கோட்டை ராஜேந்திரன் என்று சொல்லி அவர் அவரோட நல்ல நெருங்கி பழகினவர். இன்னைக்கும் கூட இருக்கிறார், இப்போ உலகத்தில் இருக்கிறார். அவர் ஒரு முறை அவரை பார்த்து பேசியிருக்கிறார், என்னென்ன இப்படிலாம் நீங்கள் நல்லா கத்திருக்கிறீங்களே, ஏன்னா இப்படிலாம் இப்படி ஆயிட்டீங்க என்று சொல்லி அவரை பார்த்து பேசி அவர் தனியாக கூட்டிட்டு வந்தாராம். கூட்டிட்டு வந்து தன்னுடைய வீட்டை கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கிறார். பேச ஆரம்பிச்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜபிக்கலாம் என்று சொல்லி அவர் எப்படி ஆகிலும் ஜபத்தில் கொண்டு வந்து அவரை கத்தருக்குள் மறுபடி நிற்க வைக்கணும் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கார். அப்போது ஜபிக்க ஆரம்பிச்சாராம். ஜபிக்க ஆரம்பித்தோன்னா ஒரு சத்தத்தையும் காணும். அப்போ இவர் திருப்பி ஆண்டவரை சோத்திரம் இல்லை, இவர் நல்லா அந்நிய பாஷை பேசுகிறார், சோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறாரு, எதிரிலிருந்து எந்த ரெஸ்பான்ஸும் காணும். சரி என்று சொல்லி அவர் அப்படியே ஜபத்தில் அப்படியே கண்ணை திறந்து, ஏன் இவர் சோத்திரம் பண்ணாமல் இருக்கிற கண்ணை திறந்து பார்த்தாலும் பார்த்தா அவர் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே சீலிங் அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டே உட்காந்துருந்தாலும் ஒரு வார்த்தை சோத்திரம் கூட பண்ண முடியல, கண்ணை கூட மூட முடியல. அப்படியே ஆனா அந்த சீலிங் அப்படி பார்த்துட்டு இருந்தாராம். அப்ப கேட்டா, என்ன நீங்க சோத்திரம் பண்ணாம இப்படி சீலிங்க பாத்துட்டு இருக்கிறீங்க? அப்ப சொன்னாரா, தம்பி நான் ஜெபிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு தம்பி, இனிமே என்னால ஜெபிக்க முடியாது அப்படின்ட்டார். ஜெபிச்சு ரொம்ப நாள் ஆகி போச்சு, இனிமே என்னால ஜெபிக்க முடியாது. அப்போ ஜெபிக்க முடியாத நிலைமை, கத்தருக்கு முன்னால நிக்க முடியாத ஒரு நிலைமை வந்து விட்டது. அதான் பின்மாற்றம். கடைசி வரைக்கும் அவர் புதுப்பிக்கப்படாமலேயே அவருடைய வாழ்க்கை முடிஞ்சது. உபதேசத்தில் பயங்கர தாறுமாறு, அதெல்லாம் இப்ப சொன்ன பிரசங்க நேரம் வேஸ்ட் ஆகும். உபதேசத்தில் ஏராளமான தாறுமார்கள் வந்து கடைசியில் அவருடைய வாழ்க்கை கத்தர் இல்லாமலேயே முடிந்து போன. எதுக்கு சொல்றேன்னா, பின்மாற்றம் என்பது முழுவதுமாய் அந்த பலவிதமான வீழ்ச்சிகள் தொடர 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 கடைசியில் அது சாச்சுரேட் ஆகும், அப்பொழுது பின்மாற்றமாய் நிற்கும். அதுக்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும், பின்மாற்றம் என்பது பெரிய அளவுக்கு இருந்தவர்களுக்கு நடந்திருக்குது. நான் ஏன் இன்னைக்கு இந்த செய்தி கத்தர் சொல்ல சொல்றாருன்னா, ஒரு காரணம், யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவோடையே இருந்தவன், இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்தவன், இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவன், தேவகுமாரனால் நேரடியாய் அழைக்கப்பட்டவன், நேரடியாய் ஊழியத்துக்கு கொண்டு வரப்பட்டவன், நேரடியாய் அதிகாரம் கொடுக்கப்பட்டவன், அவரோடு கூட இருந்தவன், அவருடைய ஊழியத்தை பார்த்தவன், அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்தவன், ஏன் அவருடைய குழுவிலே ட்ரெஷரராக இருந்தவன், இப்படி முக்கியமான ஒரு ஆளாய் இருந்தவனே பின்வாங்கி போய் கடைசியில் மரித்து போனான், தற்கொலை செஞ்சு செத்து போனான். அப்போ பின்மாற்றம் என்பதை யாருமே ஈஸியாக எடுத்துக்கொள்ள கூடாது, புரியுதுங்களா? ஈஸியா எடுக்கவே கூடாது. இன்னைக்கு இந்த பின்மாற்றம் அல்லது இந்த வீழ்ச்சியை நிறைய தேவ பிள்ளைகள் ஈஸியா எடுக்கிறோம். நல்லா சொல்றேன் கேளுங்க, அது ஈஸியா எடுக்கக்கூடிய காரியம் அல்ல. அவ்வளவு கூட இருந்தவனே அப்படியானான். நான் வேதத்துல மட்டும்தான் சொல்றேன், வெளியில நான் யூத சொன்ன உதாரணம் அது அப்பாற்பட்டது. பாலாசிர் லாரி சொன்னது அது அப்பாற்பட்டது. அதே போல சொல்றது, எவ்வளவு தூரம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவனுக்கே இப்படி ஒரு பின்மாற்றம் வந்து அவன் கத்தர் இல்லாமல் மறிக்க கூடுமானால் நம்ம எல்லாருடைய நிலைமையும் என்ன என்பதை நம்ம சிந்திக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் சொல்றேன், ஆவிக்குரிய காரியத்தை என்னைக்குமே ஈஸியா எடுத்துக்கொள்ளவே எடுத்துக்கொள்ளாதீங்க. சொல்லுவாங்க எல்லாம் எனக்கு டேக் இட் ஈஸி பாலிசின்னுவாங்க, என்ன எல்ஐசி பாலிசி மாதிரி இதை சொல்லிருப்பாங்க, டேக் இட் ஈஸி பாலிசின்னுவாங்க. எனக்கு நான் எப்பவுமே எல்லாத்தையும் நான் ஈஸியாக தான் எடுத்துக்குவேன், எதையும் நான் சீரியஸ் எடுத்துக்க மாட்டேன், எல்லாமே ஈஸியாக எடுத்துக்க வேணுமா? அது ஆவிக்குரிய உலகத்தில் செல்லுபடி ஆகாது, புரியுதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த டேக் இட் ஈஸி பாலிசி எல்லாம் செல்லுபடி ஆகாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாமே டேக் இட் சீரியஸ் தான் கர்த்தர் சொல்ற, எல்லாத்தையும் சீரியஸ் எடுத்துக்கோங்க. ஆவிக்குரிய காரியத்தில் சீரியஸா, அதை வந்து ஈஸி எடுத்துக்கொள்ளாதீங்க. ஏன்னா இப்படி போனவங்க எல்லாம் ஈஸியை எடுத்துக்கொள்ளவங்க தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற, தியானிக்க போகிற கேரக்டர் அப்படிதான், ஈஸியை எடுத்துக்கொண்டவர் தான் அப்படி ஆனார் ஒருத்தர். அப்போ நம்ம வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய காரியத்தில் ஈஸியாகவே எதை எடுத்துக்கொள்ளாதீங்க. அப்படி ஈஸியை எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், அது நம்மளை அறியாமலேயே நம்மளை ஈஸியாக கொண்டு போய் நரகத்தில் தள்ளிவிடும். சரி, இன்னும் யோசிச்சு, இன்னும் யார் அந்த நபர் இன்னும் சொல்லவே இல்லையே. வாசிப்போம் 1 சாமுவேல் 9:1-2.
பென்யமின் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள
மகா
பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமின் கோத்திரத்தானாகிய
அபியாவின்
மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் எனும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க
உயரமுள்ளவனாயிருந்தான் சவுல். இந்த சவுல், நான் எப்படி யூதாசுடைய வாழ்க்கையை சொல்றேன், அதே போல பேரலான லைஃப் இந்த சவுளுடைய வாழ்க்கை. இந்த சவுலும் தன் வாழ்க்கையிலே திரும்ப 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 வீழ்ச்சிகளுக்கு இடம் கொடுத்துட்டே போவான். வீழ்ச்சிகள் தொடரும் 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 தொடரும், கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்த உடனே உச்சகட்டமாயிடும். அந்த வீழ்ச்சி உச்சகட்டமாகி தேவ ஆவியானவர் அவனை விட்டு விலகி பொல்லாத ஆவி அவனை பிடித்துக் கொள்ளும். இந்த சவுல் ராஜ்யபாரத்தை எடுத்த பிறகு முதல் காரியம் செஞ்சது காரியம் என்னன்னு கேட்டா, முக்கியமா இவன் செய்த
ரெஃபார்மேஷன் அந்த காரியத்தை சில சீர்படுத்தலாம். சீர்படுத்துற முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, தேசத்தில் இருந்த எல்லா குறி சொல்லுகிறவர்களையும் அவன் தேசத்தை விட்டு வெளியில தள்ளலாம். குறி சொல்லுகிறவன் ஒருவரும் தேசத்திற்குள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னான். அப்படி தீவிரமாக நல்ல ஒரு அரசாட்சி அவன் ஆரம்பிச்சான். ஆனா கடைசியில இவன் பின்மாற்றத்தின் உச்சகட்டத்துக்கு போய் கர்த்தர் அவனை கைவிடுவார், கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகுவார், பொல்லாத ஆவி அவனை பிடித்துக் கொள்ளும், அட்லீஸ்ட் கர்த்தர் அவனுக்கு பதிலாவது சொல்லுவாரான்னு போய் கேட்பான். எந்த தீர்க்கதரிசிகளின் மூலமாக கூட கர்த்தர் அவனுக்கு பதில் சொல்ல மாட்டார், கர்த்தர் மௌனமாயிடுவார். இனி உன்ட்ட ஒண்ணு பேசுறது அர்த்தம் இல்ல, இது வரைக்கும் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை, இனி என்னத்தை பேசுறது, கர்த்தர் மௌனமாயிடுவார். கடைசியில எந்த குறி சொல்லுகிறவர்களை அவன் துரத்தினானோ அதே குறி சொல்லுகிற ஒரு பெண்ணிடத்தில் அவன் போய் நிற்பான். பின்மாற்றத்தின் உச்சகட்டம். கடைசியில மரணம் எப்படி தெரியுமா, தன்னுடைய ஈட்டியை நட்டி அதில் தானே விழுந்து தற்கொலை செய்து மடிந்து போகும். இதுதான் யூதாஸ் எப்படி புதிய ஏற்பாட்டில் வந்தானோ அதே போல இவனுடைய வாழ்க்கையும் அப்படியே போய் 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 அவனுக்கும் பிசாசு புகுந்தது போல இவனுக்குள்ள பிசாசு போகும். அவன் பின்மாட்டத்துக்குள் போனது போல இவனும் பின்மாட்டத்துக்குள் போகும். அவனை போலவே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாகி போய் கடைசியில் அவன் தற்கொலை பண்ணி செத்தது போலவே இவனும் தற்கொலை பண்ணி தான் செத்து போவான். இவனுடைய வாழ்க்கை இப்படிதான் முடியும். இவனை இவனுடைய மகனும் சேர்ந்து தற்கொலை பண்ணி சாவான். அப்ப இந்த சவுலுடைய வாழ்க்கை ஒரு வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமா எச்சரிப்பா இருக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில சொல்றேன், வீழ்ச்சி என்று ஒன்று வரும் பொழுது கவனமாய் ஒரு தேவ பிள்ளை விழித்துக் கொள்ள வேண்டும். ஆமேன். விழித்துக் கொள்ளணும், கவனமா இருக்கு. இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பா இருக்கும்படிக்கு இப்படிப்பட்ட கேரக்டர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப சவுலுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை உங்களுக்கு நான் சில காரியம் சொல்ல, யூதாஸ பத்தி சில காரியம் சொன்னதை போல சவுலை பத்தி சொல்றேன். இப்ப இந்த முதல் ரெண்டு வசனங்கள் சொல்லுகிறத வாசித்த பொழுது நாம் பார்க்கிறோம், அவன் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் அதிக சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்தான், மிகவும் அழகுள்ளவனாய் பலசாலியாய் இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவனுடைய தோளுக்கு கீழே இருந்தாங்க, அவ்வளவு ஹைட்டா இருந்தான், அவ்வளவு உயரமானவன், அவ்வளவு பலசாலி, அவ்வளவு திறமை உள்ளவன் இந்த சவுல். இப்படிப்பட்டவனை தான் கர்த்தர் ராஜாவா இருக்கும்படிக்கு முதல் ராஜாவாக இவனைத்தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்ப இவனுக்கு உடல் பலன் இருக்கிறது, நல்ல ஒரு திறமை உள்ள ஒரு மனுஷன் தான் இந்த சவுல். ஃபர்ஸ்ட் கரெக்டர், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ரெண்டாவது பாருங்க, சவுலுடைய வாழ்க்கையில பாருங்க, 9 15 16 17 மூணு வசனங்களை படிக்கலாம்.
சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே,
சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே
கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய்,
அதிபதியாக இருக்கும்படி அபிஷேகம் பண்ணுவாய்.
அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில்
இதோ
நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார்.
நல்லா பாருங்க, கர்த்தர் பல நேரத்தில் பல விஷயங்களை வெளிப்படுத்துகிறார். இந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் சாமுவேலுக்கு கர்த்தர் எப்படி பேசுறதா பாருங்க, சவுல் வருகிறது வர ஒரு நாளைக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காதுகள் கேட்க, ஆடிபிள் வாய்ஸ்ல கர்த்தர் பேசினார், காதுல சத்தத்தை கேட்டான். பல நேரத்தில் கர்த்தர் பேசுறது ஆவியில உணர்வோம், அது அடிக்கடி நடக்கிற விஷயம். ஆனால் இங்க பாத்தீங்கன்னா காதலியே சத்தம் கேட்டுச்சு அவனுக்கு, நேரம் வந்து காதலியே வந்து ஒரு டைரக்டா கர்த்தர் பேசினார், சொல்றாரு, ஒரு மனுஷன் பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷன் உன்னை தேடி வருவான், அவன் தான் என் ஜனத்தை ஆளப்போகிறவன், அவனை நான் அதற்காக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். சொல்லி அதற்கு பின்பு அடுத்த நாள் கர்த்தர் சொன்னது போலவே இந்த சவுல் கழுதையை தேடிக்கொண்டு இந்த சாமுவேலிடத்துல வரா. வரும்பொழுது கர்த்தர் திரும்ப சொல்றார், டைரக்டா சொல்றாரு, நான் சொன்னேனே அவன் தான் இவன் வந்துட்டு இருக்கிறான் பாரு, இவன் தான் அந்த மனுஷன், இவன் தான் என் ஜனத்தை ஆளப்போகிறவன் என்று கர்த்தர் அவனுக்கு பல முறை இந்த சாமுவேலுக்கு இந்த சவுலை பத்தி சொல்றார். வர்றதுக்கு முந்தின நாளும் சொன்னாரு, வரும்பொழுதும் வறந்து வந்துட்டு இருக்கும் போதே யார சொல்றாரு, இவன் தான் அந்த மனுஷன். இல்ல என்ன தெரியுதுன்னா, கர்த்தர் நேரடியாய் தெரிந்து கொண்ட மனுஷன் தான் இந்த சவுல். கர்த்தரால் நேரடியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இதுல எந்த விதத்திலையும் யார் மூலமும் வரல, டைரக்டா கர்த்தர் அவனை தெரிஞ்சு வச்சிருந்தார். இவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருக்கணும் என்று சொல்லி கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டிருந்தார். முதலாவது அவன் திறமைசாலி, அழகுள்ளவன், திறமைசாலி, பலசாலி. ரெண்டாவது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். பாருங்க இப்படிப்பட்டவனே கடைசியில் அப்படி போறான். இவன் ரெண்டாவது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருந்தான். மூணாவது இந்த சவுளுடைய வாழ்க்கையில பாருங்க, பத்தாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 10:7 படிப்போம்.
இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் பொழுது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய்.
தேவன் உன்னோடே இருக்கிறார். சாமுவேல் சொல்றான், இந்த அடையாளங்கள் எல்லாம் உனக்கு நடக்கும். பல அடையாளங்களை இதுக்கு முன்னால் இருக்கிற அந்த 9 வசனங்களை சொல்லிட்டு வர்றார். பல அடையாளங்கள் இதெல்லாம் நடந்துட்டே வரும். ஆனா இந்த அடையாளங்கள் நடக்கும் பொழுது சமயத்துக்கு ஏற்றபடி நீ நடந்து கொள், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அப்ப மூணாவது அவனுடைய ஸ்பெஷல் குவாலிட்டி, கர்த்தர் அவன் கூட இருந்தார். பாத்தீங்களா? அப்போ இப்படி பின்வாங்கி போய் தற்கொலை செய்தவனுடைய முன் வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. அவன் திறமைசாலி, பலசாலி, அழகுள்ளவன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, கர்த்தர் அவனை தெரிந்து வைத்திருந்தார், அவனை செலக்ட் பண்ணார், அவரே செலக்ட் பண்ணார். மூணாவது, கர்த்தர் அவன் கூட இருந்தார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் சொல்லி சாமுவேல் சொல்றான், தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தரும் கூட இருக்கிறாருப்பா. அப்ப மூணாவது காரியம், கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆனாலும் அவன் முடிவு கடைசியில் அப்படி போச்சு. இப்ப இத்தனை குவாலிட்டிஸ் இருந்து கடைசியில் முடிவு அப்படி ஆச்சு. அப்ப இத்தனை குவாலிட்டிஸ் இருந்தாலும் ஒரு நபர் முடிவு அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எச்சரிக்கையா இருக்கணும். நாலாவது ஒரு காரியத்தை சொல்றேன், 10:10 வாசி.
அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது
இதோ
தீர்க்கதரிசிகளின் கூட்டம்
அவனுக்கு எதிராக வந்தது.
அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும்
அவர்களுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொன்ன நாலாவது, தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கினாராம். அவனை நிறைச்சார், நிறைத்து அவனும் தீர்க்க தரிசனம் சொன்னான், சவுலும் கூட. நாலாவது, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். புரிதல், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், திறமைசாலி, பலசாலி, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தர் அவனோடு இருந்தார். நாலாவது, கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல இருந்துச்சு, தேவ ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கினார், அவனும் தீர்க்க தரிசனம் சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப எவ்வளவு அழகான ஒரு ஆரம்பம் பாருங்க. இவனுடைய ஆரம்பம் ரொம்ப அருமையா இருக்குது. ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட அரசாளுகிற மனுஷனுக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கணுமோ, என்ன முக்கியமான காரியம் இருக்குதோ எல்லாமே இருக்கு. இதை நான் ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தர் கிட்டத்தட்ட 7-8 காரியங்களை காமிச்சார். ஆனா உங்களுக்கு தேவையான சில முக்கியமான காரியங்களை மட்டுமே உங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது நல்ல காரியங்கள் அனைத்தும் அவனுக்குள் இருந்தது, நல்ல ஆரம்பம். ஆனால் முடிவு பாத்தீங்கன்னா பரிதாபமான முடிவு. இப்ப எங்கிருந்து இவனுக்கு வீழ்ச்சி வருதுன்றது பாருங்க. இப்ப பார்ப்போம், 1 சாமுவேல் 10 இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு கட்டளை இருக்கிறது. 8 வசனத்தை வாசிக்கலாம். 10:8
நீ எனக்கு முன்னே கீழ்காலுக்கு இறங்கிப்போ சர்வாங்க தகன பலிகளையும்
சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு
நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து
நான் செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும்
ஏழு நாள் காத்திரு என்றான்.
இந்த சவுல் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டான். இப்ப இவன் கழுதையை தேடி இந்த இடத்துல சாமுவேல் இடத்துல வருகிறான். சாமுவேல் கிட்ட கர்த்தர் எல்லா விஷயத்தையும் சொல்லி இவனை ராஜாவாக இருக்கிறான் என்று சொல்லி இவனை கர்த்தர் முன்குறித்து அவனை தெரிந்து கொள்ளப்பட்டான். இப்ப செலக்ட் பண்ண உடனே இந்த சாமுவேல் இவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான். ஒரு பெரிய விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறான். முதன்மையான இடத்துல விருந்து உட்கார வச்சு அவனை கனம் பண்ணி, ஏன்னா ராஜாவாக போகிறவன், ராஜாவாக முடிசூட்டப்பட போகிறவன். அதனால அவனுக்கு வேண்டி எல்லா கனத்தையும் கொடுத்து அவனுக்கு எல்லா விஷயத்தையும் அவனுக்கு பல காரியங்களை சொல்றான். சொல்லிட்டு அவனுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் இன்னைக்கு நடக்க போகுது அப்படியே தீர்க்க தரிசனமா சாமுவேல் சொல்றான். இன்னைக்கு நீ திரும்பி போவே, திரும்பி போகும்பொழுது ரெண்டு மனுஷங்க வருவாங்க. ஒருத்தர் கையில் ஆட்டுக்குட்டி இருக்கும், இன்னொருத்தர் கையில் 3 அப்பம் இருக்கும். ஒருத்தர் அந்த 3 அப்பத்துல 2 அப்பத்தும் கையில் கொடுப்பார். அப்படியே துல்லியமா சொல்லிட்டே வருவார் சாமுவேல். அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இதெல்லாம் உனக்கு நடக்கும், இதெல்லாம் நடக்கும்பொழுது கர்த்தரும் கூட இருக்கா, நீங்க புரிஞ்சுக்கோ என்று சொல்லி அனுப்புறான். அனுப்பும் பொழுது கடைசியா ஒரு வார்த்தை சொல்றான், இதெல்லாம் உனக்கு நடக்கும், ஆனால் நீ கில்காலியே நீ இரு, எங்கேயும் போயிடாத, கில்காலியே இரு, நான் வந்து உன்னை நான் பார்ப்பேன். எப்ப வந்து பார்ப்பேன், இன்னும் 7 நாட்கள் கழிச்சு நான் வந்து உன்னை நான் பார்ப்பேன். அது வரைக்கும் நீ கில்காலியே தான் இருக்கணும், 7 நாட்கள் நீ எனக்காக கில்காலில காத்திரு, நான் வந்து நீ செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் உனக்கு நான் அறிவிப்பேன். இதுதான் இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே கட்டளை. அப்ப இந்த ராஜாவாக இவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு சாமுவேல் அவனுக்கு எல்லாமே பாசிட்டிவா நிறைய விஷயங்களை சொல்றான், இப்படி எல்லாம் உனக்கு கர்த்தர் செய்யறாரு எல்லாம் சொல்லிட்டு, ஒரே ஒரு காரியம், 7 நாள் கழிச்சு நான் உன வந்து பாக்குறேன், அது வரைக்கும் எங்கேயும் போயிடாத, கில்காலியே இரு, அங்க வந்த பிறகு நம்ம பலி செலுத்திட்டு உனக்கு நீ ராஜ்ய பாரத்தை குறித்து என்னென்ன நடத்துன்ற காரியத்தை நான் உனக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்ட்டான். அப்ப இந்த காரியம் நடந்த உடனே சவுல் நேரா புறப்பட்டு கில்காலுக்கு போயாச்சு. போய் கில்காலிலே அவன் இருந்து கொண்டிருக்கிறான், 7 நாட்கள் அவன் காத்து கொண்டிருக்கிறான். கில்காலிலே சவுல் வரும், சாமுவேல் வருவார் என்று சொல்லி அவன் காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த காலகட்டத்தில் தான் ஒரு சோதனை ஒன்று நடக்கிறது. எடுத்துக்கங்க, 13 அதிகாரத்துக்கு நேரம் வாங்க, 13 அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த 13 அதிகாரத்தில் வரும்பொழுதுதான் இந்த கில்காலிலே அவன் காத்திருக்கிறதான காலகட்டத்தை குறித்து சம்பவங்கள் வருகிறது. இப்ப நம்ம வாசிக்கலாம், 13 அதிகாரத்திலே முதல் வசனத்தில் வாசிக்கலாம்.
சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2வது வருஷம் அரசாண்ட போது இஸ்ரவேலில் 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டான். அவர்களில் 2000 பேர் சவுலோட கூட மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும், 1000 பேர் யோனத்தானோட கூட பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலும் இருந்தார்கள். மற்ற ஜனங்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டான்.
இப்போ நல்லா கவனிங்க, இப்ப அவன் அரசாட்சிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட 8வது வசனத்தில் வாசிக்கலாம்.
அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி,
அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி
7 நாள் மட்டும் காத்திருந்தான்.
7 நாள் மட்டும் காத்திருந்தான்
சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள்.
இங்க பாருங்க, இதான் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருது. இப்ப இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு யுத்தத்தின் சூழ்நிலை உருவாகுது. என்னன்னா, பெலிஸ்தியர்கள் திடீரென்று யுத்தத்திற்கு பெரிய சேனையோடு வந்துட்டாங்க. அப்ப சவுல் என்ன செய்யறான், ஜனங்களை பார்த்து கூப்பிடுறான், நீங்க எல்லாரும் வாருங்கள் யுத்தத்துக்கு வாங்கன்றான். அப்ப அநேக ஜனங்கள் சவுல் பின்னால வந்துட்டாங்க, எவர்களை கர்த்தர் ஏவினார் அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்ட பிறகு இப்ப சாமுவேல் சொல்லியிருக்கிறார், 7 நாள் நீ எனக்காக கில்கால்ல காத்திருக்கணும். அப்ப 7 நாட்கள் காத்திருக்கிறான். 1, 2, 3, 4, 5, 6, 7வது நாள் ஆச்சு, சாமுவேல் வரவே இல்லை. 7 நாள் காத்திருக்கிறான், ஜனங்கள் யுத்தத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க, விரோதியாகிய பெலிஸ்தியர் அவனை நெருக்கி கொண்டு வராங்க. இன்னும் கொஞ்சம் அமைதியா இருந்தால் பெலிஸ்தியர்கள் வந்து இவங்க மேல விழுந்து இவங்களை கொண்டுடுவாங்க. ஜனங்கள் பயந்து செதறி போறாங்க, ஐயோ என்ன சவுலே, சீக்கிரம் யுத்தத்தை ஆரம்பிக்கலாம், சீக்கிரம் ஆரம்பிக்கலாம், பெலிஸ்தியர்கள் கிட்ட நெருங்கி வராங்களே சொல்றாங்க. ஆனா சவுல் பேசாமலே இருக்கிறான், இல்ல சாமுவேல் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு, 7 நாள்ல வரேன்னு சொல்லியிருக்கிறாரு, இருப்போம்ட்டே இருக்கிறான் சவுல். 7 நாள் ஆச்சு, சாமுவேல் வரல. சாமுவேல் சொன்ன நேரத்துக்கு வரல. அந்த 8வது வசனம் தெளிவா சொல்லுது. 8வது வசனம் மறுபடியும் படிங்க.
அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி,
ஏழு
நாள் மட்டும் காத்திருந்தான்
சாமுவேல்
கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள்.
சாமுவேல் சொன்ன டேட்ல வரல, 7 நாள்ல வரல. வரலன்னு உடனே இவன் அப்படியே தடுமாறான். ஒரு பக்கம் ஜனங்கள் நெருக்கடி கொடுக்கிறாங்க, ஐயோ யுத்தம் நடக்க போதே, எதிரில் சத்துருக்கள் வராங்களே, சீக்கிரம் பலி செலுத்திட்டு சீக்கிரம் யுத்தத்தை ஆரம்பிக்கலாம், பலி செலுத்தாம கத்திற்கு யுத்தத்தை ஆரம்பிக்க முடியாது, சீக்கிரம் செலுத்தலாம் இருங்க, சாமுவேல் வரட்டும் சவுல் சொல்லிட்டே இருக்கிறான். ஆனால் சாமுவேல் வரவே இல்லை. 7 நாட்கள் மட்டும் காத்திருந்தான், சாமுவேல் வரவில்லை. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் பெலிஸ்தியர்கள் நெருக்கடி, இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் ஜனங்களுடைய நெருக்கடி, ரெண்டுக்கு நடுவில் இந்த சவுல் இருக்கிறான். வேற வழி தெரியல அவனுக்கு. படிப்போம் அடுத்த வசனம்.
அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து
வந்தனம் செய்ய
அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும்
பெலிஸ்தர்
மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கீழ்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான்.
சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான்.
சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர் மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ
உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது
கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான்.
இந்த இடத்துல கவனிச்சு பாருங்க, நீங்க கொஞ்சம் உங்களுக்கு கேள்விக்குறி வரும். சவுல் இப்ப பலி செலுத்திட்டான், 7 நாட்கள் காத்திருந்தான். ஒரு பக்கத்தில் பெலிஸ்தர்கள் நெருக்கிட்டு வராங்க, இன்னொரு பக்கத்தில் ஜனங்கள் நெருக்கடி கொடுக்கிறாங்க. 7 நாட்கள் காத்திருந்தான், சாமுவேல் வரல, வேற வழி இல்லாமல் நெருக்கடி தாங்கமா பலி செலுத்திட்டான், பலியை கொண்டு வாங்க செலுத்திட்டான். செலுத்தி முடிக்கிற நேரத்தில் கரெக்டா சாமுவேல் வந்து நின்றார். என்ன செஞ்சீன்னு கேட்கிறேன். நான் பலி செலுத்திட்டேன். ஏன்? நியாயமான ரீசன் சொல்லலாம், பைபிள் சொல்லியிருக்க ரீசன் அப்படியே கரெக்டா சொல்றான். என்ன? ஒரு பக்கத்தில் பெலிஸ்தர் நெருக்கிறாங்க, இன்னொரு பக்கத்தில் ஜனங்கள் நான் கூட்டி சேர்த்துருக்கிற ஜனங்களை என்னை விட்டு சிதறி ஓடி போற பாக்குறாங்க. கஷ்டப்பட்டு கூட்டி சேர்த்து வச்சிருக்கிறேன், இவங்களை சிதறி ஓட பாக்குறாங்க, எங்களை விடுப்பு ஆள விடுன்னு ஓட பாக்குறாங்க. இப்படி இருக்கும் பொழுது பெலிஸ்தருடைய நெருக்கம் ஒரு பக்கத்திலே, ஜனங்கள் சிதறி போகிறது இன்னொரு பக்கத்தில், நான் கர்த்தரை நோக்கி இன்னும் விண்ணப்பம் பண்ணல, எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது, நீரோ குறித்த நேரத்தில் வரேன்னு சொல்லிட்டு வரல, அதனாலதான் வேற வழி இல்லாம நான் பலி செலுத்திட்டேன்றான். ஆனா அதுக்கு எந்த வார்த்தையும், அந்த இவன் சொன்ன எந்த ரீசனையும் சாமியல் காதிலேயே வாங்கிக்கல. புத்தியினமாய் செய்தீர், ஒரே வார்த்தை சொல்றான், புத்தியினமாய் செய்தீர். கர்த்தர் உனக்கு நியமித்த கட்டளை நீர் கை கொள்ளாமல் போனீர். புத்தியினமாய் செய்தீர், கர்த்தர் உனக்கு சொன்னதை நீ செய்யலன்ட்டார். நான் எப்பவுமே ஒண்ணு கவனிங்க, பாவம் ரெண்டு வகைன்னு சொல்லுவேன். ஒன்னு செய்ய வேண்டாதத செய்யறது, செய்ய வேண்டியத செய்யாம போறது இல்லையா. இப்போ நல்லா கவனிங்க, இதை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு வித்தியாசமா தோணும். இவன் என்ன செஞ்சான்? பலியை செலுத்தினான் இல்ல, அதுதான் கேட்கிறேன். என்ன செஞ்சீர்? வேற வழி இல்லை, சூழ்நிலை இப்படி இருந்துச்சு, அதனாலதான் நான் துணிந்து நான் இந்த சர்வாங்க பலி நான் செலுத்தினேன். பலி செலுத்துறது தீர்க்கதரிசிக்குரியது, ஆனால் நான் ராஜா தான், ஆனாலும் கூட வேற சூழ்நிலை வேற சரியில்லை, இப்படி இருக்கிறதுனால நான் துணிஞ்சதை செஞ்சிட்டேன்றான். இவன் என்ன செஞ்சான்? செய்ய வேண்டாதத செஞ்சான், அதான் போட்டிருக்கு பைபிள்ல. ஆனா சாமுவேல் எப்படி அவனை குற்றப்படுத்துறான் பாருங்க, கர்த்தர் படிச்சு பாருங்க, அத 13வது வசனத்தை படிங்க.
சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர்னு
சொல்றான், குற்றப்படுத்துறான் இல்லையா. அப்போ நீ ஒண்ணு செய்யலன்னு சொல்றான், இவனும் தான் செஞ்சதை சொல்றான், நான் வந்து பலி செலுத்திட்டேன்னு செஞ்சதை சொல்றான், ஆனா அவனும் செய்யாமல் போனேன்னு சொல்றான். திருப்பியும் கூட சொல்றான் 13 அதுக்கு பிறகு பாருங்க, 15வது வசனத்துல 14வது வசனத்துல கூட கடைசியில பாருங்க, கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே, திரும்பி அதை தான் சொல்றான். இது என்ன காரியம்? இவன் செஞ்சதை சொல்றான், அவன் செய்யலன்னு சொல்றான். என்ன காரியம் கேட்டீங்கன்னா, இவன் செய்தது அவசரப்பட்டு பலி செலுத்தினது, ஆனா இந்த சாமுவேல் செய்யலன்னு சொல்லி குற்றப்படுத்தினது எதுனா, 7 நாள் காத்துருன்னு சொன்னனே நீ காத்திருக்காம போயிட்டியே. 7 நாள் காத்துருன்னு சொன்னனே, கரெக்டா 7 நாள் கரெக்டா நீ முடிச்சிட்ட. அவன் பலி செலுத்தி முடிக்கிற போது கரெக்டா 7 நாள் கடைசியில் சாமியில் வந்தாச்சு. அப்ப அந்த 7 நாள் அவ்வளவு நேரம் காத்திருந்த, இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்காம நீ விட்டுட்ட. ரொம்ப நேரம் கிடையாது, முடிக்கும் போது கரெக்டா சாமியில் வந்துட்டாரு. அப்போ இவ்வளவு நேரம் 7 நாள் காத்திருந்தியே, இன்னும் கொஞ்ச நேரம் ஏன் நீ காக்கல? கர்த்தருடைய கற்பனை நீ கை கொள்ளாமல் போனீர். அப்ப கர்த்தர் உன்னை காத்திருன்னு சொன்ன ஏழு நாட்கள் என் சமூகத்தில், நீ கில்காலில என் சமூகத்தில் ஏழு நாட்கள் நீ காத்திரு கத்தர் சொன்னார். ஆனால் இவனோ அந்த ஏழு நாட்கள் தேவ சமூகத்தில், கில்காலிலே தேவ சமூகத்தில் காத்திராமல் இவன் அவசரப்பட்டு பலி செலுத்தி விட்டான். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் காத்திருக்க சொல்றார். காத்திரு, என் சமூகத்தில் காத்திரு. வீழ்ச்சி என்பது ஒரு நபருடைய வாழ்க்கையில் எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, காத்திருன்னு கர்த்தர் சொல்லும் பொழுது, காத்திருக்க தவறும் பொழுதுதான் வீழ்ச்சி என்கிறது வருகிறது. அங்கதான் வந்துச்சு. காத்திரு, கர்த்தர் சொல்றார் காத்திரு, என் சமூகத்தில் ஏழு நாட்கள் காத்திரு. அப்ப அதை காத்திருக்கணும். அதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே அங்க மிஸ் ஆகும் போதுதான் எல்லாம் மிஸ் ஆகிறது. தேவ சமூகத்தில் காத்திருக்கும். இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறோம். சீரியஸா எடுக்க வேண்டிய விஷயத்தை ஈஸியா எடுத்துக்கிறான் இந்த சவுல். சாமுவேல் திட்டமா சொல்லியிருக்கிறான், நீ ஏழு நாள் எனக்காக காத்திரு, நான் வந்து உன்னை சந்தித்து நான் ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் உனக்கு நான் அறிவிக்க போறேன்னு சொல்லியிருக்கிறான். எவ்வளவு முக்கியமான விஷயம், அவ்வளவு சீரியஸான விஷயத்தை இந்த சாமுவேல் சொல்லியிருக்கும் பொழுது இந்த சவுல் அதை ஈஸியா எடுத்துட்டான். ஆனா அவன் சொன்ன ரீசன் எல்லாம் பாருங்க, நியாயமா தான் இருக்குது. அந்த ரீசன் மட்டும் படிச்சு பாருங்க, ரொம்ப நியாயமா இருக்கும். ஒரு பக்கத்தில் பெரிசி நெருக்கிட்டு இருக்கிறாங்க, உண்மைதான். ஒரு பக்கத்தில் ஜனங்க செதறி போறாங்க, உண்மைதான். அப்போ இவன் ரெண்டுக்கு நடுவில் உண்மையிலேயே அவனுக்கு ஒரு ரொம்ப இக்கட்டான நிலைமை தான் சவுலுக்கு. அப்ப அந்த நிலைமையை அந்த அவன் ரீசனை சொன்னாலும் எந்த ரீசனையும் கத்தரை ஏத்துக்கல. அவன் சொன்ன எந்த ரீசனையுமே ஏத்துக்கல. நான் சொல்றேன், கத்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபி காத்திருன்னு கத்தர் சொல்றார். அதுக்கு மாறா நீங்க என்ன ரீசன் சொன்னாலும் கர்த்தர் கேட்க மாட்டார். நான் சொல்றேன், என்ன ரீசன் சொன்னாலும் கேட்க மாட்டார். இதனால்தான் ஆண்டவரே நான் ஜெபிக்கல, இதுதான் நான் ஜெபிக்கல, எந்த ரீசன் சொன்னாலும் கர்த்தர் காதலியே வாங்கிக்க மாட்டார். நான் சொல்றேன், கேரண்டியா சொல்றேன், ஜெபிக்காததற்கு பாவ மன்னிப்பு செய்ய முடியாது. தெரியுமா, ஜெபிக்காததுக்கு நீங்க பாவ மன்னிப்பு செய்யலாம், ரட்சிக்கப்படாத கூட பாவ மன்னிப்பு செய்யலாம். கேட்கலாம், ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படல, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கூட பரலோகம் போகலாம். முடியுமா? அப்படின்னு எல்லாரும் போயிடலாம். ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படல, என்ன மன்னிச்சிருங்க, போக முடியுமா சொல்லிட்டு? சிலருக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது. பாவம் மன்னிப்புக்கு, பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கலாம், ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு மன்னிப்பு கேட்க முடியாது. புரியுதா? புரியுதா உங்களுக்கு அர்த்தம் வேற. அப்போ சில விஷயத்துக்கு பாவ அறிக்கையை பண்ண முடியாது. சில காரியத்தை தேவன் காதல வாங்கிக்கவே மாட்டார். என்ன ரீசன் சொல்லல ஏத்துக்க மாட்டார். ஆயிரம் ரீசன் சொல்லலாம், நியாயமா இருக்கும். இவன் சொன்ன ரீசன்லாம் உண்மையிலே படிச்சு பார்த்தா ரொம்ப நியாயமா இருக்குது. படிக்க படிக்க, ஐயோ பாவம் சவுலுடைய நிலைமை இப்படி இருந்துச்சேன்னு உண்மையிலேயே அந்த சிச்சுவேஷன்ல நம்மள இருந்தா நம்ம எப்படி இருக்கு நினைச்சு பார்த்தா உண்மையிலேயே இக்கட்டான்னு சொன்னதான். ஆனால் காத்திருக்க சொன்ன ஆண்டவர் அவர் சொன்ன எந்த ரீசனையும் காதல வாங்கிக்கல. அதனால ஒண்ணு சொல்றேன், கர்த்தர் உங்களை காத்திருங்கிற என் சமூகத்தில் காத்திரு. அதுக்கு நீங்க என்ன ரீசனும் சொல்ல முடியாது, சான்ஸே கிடையாது. எந்த ரீசனும் சொல்ல முடியாது. காத்திருனா காத்திருந்து தான் ஆகணும். ஜனங்கள் சதறி போறாங்களே அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, நீ காத்திருனா காத்திரு. பெலிஸ்தீன் இருக்கிறாங்களே அதை பத்தி பிரச்சனை இல்லை, நீ காத்திருனா காத்திரு. அதுதான் கர்த்தர் சொல்லுவார், காத்திருன்னு சொன்ன காத்திரு, அவ்வளவுதான். இதுல வேற பேச்சுக்கு இடமே கிடையாது. எந்த ரீசனையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நேரம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, எதுவுமே சான்ஸ் கிடையாது. காத்திருனா காத்திரு. ஆமேன். அதை தான் இங்க சவுல் விட்டுட்டான். காத்திருன்றத ஒரு வார்த்தை, அதை விட்டதுனாலே தான் அவன் வாழ்க்கையில் முதல் வீழ்ச்சி சம்பவித்தது. அப்ப ஃபர்ஸ்ட் வீழ்ச்சி அவன் காத்திருக்க தவறும் பொழுது நடந்தது. ரெண்டாவது அவனுடைய வாழ்க்கையில் நடந்த அடுத்த வீழ்ச்சிக்கான காரியத்தை பார்க்கலாம். 1 சாமுவேல் 15:3 வாசிக்கலாம்.
பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும்
ஸ்திரீகளையும்
பிள்ளைகளையும்
குழந்தைகளையும்
மாடுகளையும்
ஆடுகளையும்
ஒட்டகங்களையும்
கழுதைகளையும்
கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னார்.
கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். நல்லா பாருங்க, இப்போ கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி சாமுவேல் சவுலுக்கு இந்த காரியத்தை சொல்றார். இது கர்த்தருடைய டைரக்ட் கட்டளை, இது அவரே சொல்லி இதை சொல்ல சொல்றார். இதை சொல் சவுலுக்கு, இதை நீ சொல்லு சாமுவேல் கிட்ட சொல்லிட்டார். என்ன சொல்றாரு, அமலேக்கின் மேல் நீ இறக்க வைக்காத, அமலேக்கை நீ சர்வ சங்காரம் பண்ண வேண்டும், அவனுடைய காரியங்கள் எதையுமே நீ இறக்கம் காட்டக்கூடாது. நீ எகிப்து விட்டு புறப்பட்டு வரும்பொழுது அவன் வழிமறித்தான், அதை நான் மனசுல வச்சிருக்கிறேன். அப்ப பிசாசு கூட நம்ம ரட்சிப்பிலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும்பொழுது நம்ம வழிமறிக்கிறான்ல, வழிமறிக்கிறான் அடிக்கடி பிசாசு. என்ன செய்யறான், வழிமறிக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறாதபடி என்ன செய்யறான், தடைகளை கொண்டு வரான், வழிமறிக்கிறான். அப்ப அந்த அமலேக்கு என்பது எதை கூறுகிறது என்றால், பிசாசு கடையாளம், வழிமறிக்கிறான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வழிமறிக்கிறான். அப்ப அந்த வழிமறிக்கிறதான அமலேக்கியனை நீ கண்ஜாடையா நீ விடாத, அவனுக்கு உன் கண் இறங்கவே வேண்டாம். புருஷரை மட்டுமல்ல ஸ்திரீகளையும் கொள்ளு, பிள்ளைகளை கொள்ளு, குழந்தைகளை கொள்ளு, கை குழந்தை கூட கொள்ளு. ஏன் இவ்வளவு கடுமையான ஒரு நடவடிக்கை? ஆடு மாடு ஒட்டகம் கழுதை அதையும் கொள்ளு. ஏன் இவ்வளவு ஒரு கடினமான நடவடிக்கை? அமலேக்கு என்ற சந்ததியை இருக்கக்கூடாது. இன்னைக்கு குழந்தை தான், நாளைக்கு பெரிய ஆளு, நாளைக்கு வாலிபனா இருப்பான். அதனால அந்த அமலேக்கு சந்ததியே வரக்கூடாது. நினைக்கலாம், குழந்தை ஏன் கொள்ள சொல்றாரு, குழந்தைய கத்தர் பார்க்கல, நாளைக்கு இவன் ஒரு பெரிய சந்ததியை அன்னிப்பான் வந்து. அதனால பிசாசு விஷயத்துல சின்னதோ பெரிய பிசாசு சின்ன பிசாசோ எதை பத்தியும் இல்ல, டோட்டலா சங்காரம் பண்ணுங்கிறார். அதுதான் காரியம். இது சின்ன பாவம், சின்ன பிசாசு பெரிய பிசாசு இடம் கிடையாது, டோட்டலா சங்காரம் பண்ண. அதுதான் கத்தர் நமக்கு சொல்ல ஆவிக்குரிய காரியம். அப்ப இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு கட்டளையை கத்தர் சாமுவேல் மூலமாய் சவுலுக்கு சொல்லிட்டார். ஆனா இந்த சவுல் இந்த காரியத்தில் கட்டளைகளை பெற்றவன், அதை நிறைவேற்றல. அதுக்கு உங்களுக்கு மூணு வசனங்களை காட்டுறேன், அவன் எப்படி அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கிற பாருங்க. மூணு வசனங்களை படிப்போம். ஒன்பதாவது வசனத்தை முதலாவது படிக்கலாம்.
சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான்.
இப்ப சவுலும் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, ஏராளமாய் பிடிச்சாங்க, ஏராளமாய் அமலேக்கினுடைய ஆடு மாடு பிடிச்சாங்க. பிடிச்சதுல பரிதாபமாய் மெலிஞ்சு போயிருக்கிறதெல்லாம் கொண்டுட்டாங்க. கொழுகொடு இருந்ததான நல்ல புஷ்டியானது எல்லாத்தையும் சவுல் விட்டு வைத்தான் என்று வேதம் சொல்கிறது. ஃபர்ஸ்ட் காரியம், விட்டு வைத்தான். இரண்டாவது அடுத்தது பாருங்க, பதினஞ்சாவது வசனப்படி.
அதற்கு சவுல் அமலேக்கர் இடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள், ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான்.
இப்ப முதல் வசனத்துக்கு நம்ம ஒன்பதாவது வசனத்துக்கு பதினஞ்சாவது வசனத்துக்கு பாத்தீங்கன்னா அப்படி அவனுடைய பதில கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது. இப்ப இதுக்கு பிறகு சாமுவேல் கேட்கிறான், அப்ப என் காதுல கேட்கிற சத்தம் என்ன, எல்லாத்தையும் முடிச்சு அழிச்சு போட்டுறான், என் காதில் கேட்கிற சத்தம் என்ன, அதுக்கு சொல்ற பதில் தான் முதலாவது பதில். ஜனங்க கொண்டு வந்தாங்க, ஃபர்ஸ்ட் காரியம் என்ன, நான் அழிச்சு போட்டேன்னு போட்டு சொல்லிட்டான். ரெண்டாவது என்ன சொல்றான், அப்படியே கொஞ்சம் நடுவி பார்க்கறான், ஜனங்கள் அதை தப்ப வைத்தார்கள், நான் அதை கொண்டு போட பார்த்தேன், ஆனா ஜனங்கள் அதை அழித்து போட்டோம். கடைசியில் செய்யறோம், நாங்க அதை அழிச்சு போட்டோம், ஆனா ஜனங்கள் கொஞ்சம் கொண்டு வந்து நிக்க வச்சாங்க. அடுத்தது பாருங்க, இருபத்தோராவது வசனம் பாருங்க, இன்னும் தெளிவா சொல்றான் பாருங்க.
ஜனங்களோ உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொல்லையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான்.
ஜனங்கள் தான் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். இப்ப தன்னை அப்படி ஒதுக்கிட்டான், நாங்க கொண்டு வந்தோம், நாங்க அழிச்சோம்னா, இப்ப தன்னை முழுவதும் விலக்கி விட்டு ஜனங்கள் தான் இந்த ஆடு மாடுகளை கொண்டு வந்தாங்க நிக்க வச்சுட்டான். இல்ல என்ன தெரியும்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு தான் கர்த்தர் கட்டளை கொடுத்தார், எல்லாத்தையும் அழிக்க சொல்லி ஜனங்களுக்கு சொல்லல, இவனுக்கு தான் சொன்னார். இவன் தான் அதை அழிச்சாலும் இவன் தான் பொறுப்பு, அழிக்காம விட்டாலும் இவன் தான் பொறுப்பு. ஆனால் இந்த சவுல் ஜனங்கள் அழிக்கணும்னு சொல்லி ஜனங்கள் மேல பழியை போட்டு விட்டு தான் நிரபராதி என்கிற நிலைமைக்கு அவன் வந்துட்டான்.
இப்ப இதுக்கு காரணம் என்ன? ஏன் இந்த சவுளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் நடந்துச்சு என்று சொல்லி நீங்க பார்ப்பீர்கள் என்றால், இவனுக்கு அந்த பொருட்களின் மேல், அந்த ஆடு மாடுகளின் மேல் அவனுக்கு ஆசை இருந்துச்சு. நல்ல கொழுமையா இருக்குதே, அதை வைத்துக் கொள்வோம். ரெண்டாவது இன்னொரு காரியம் நடந்திருக்கும். இவன் ஒவ்வொரு இடத்துல திருப்பி திருப்பி ஜனங்களை பத்தி சொல்லிட்டே வரான். இன்னொன்னு நடந்திருக்கும். என்ன சொல்லியிருப்பாங்க? ஜனங்களும் சொல்லியிருப்பாங்க, ராஜாவே எல்லாம் கொழு கொழுன் இருக்குது, அமலேக்கியனுடைய ஆடு மாடல் ரொம்ப நல்லா இருக்குது, கொழு கொழுன் இருக்குது, இதை எதுக்கு வேஸ்டா நம்ம அழிக்கணும், கொஞ்சம் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப சவுளும் யோசிச்சு பார்த்துருப்பான், ஆஹா இதுவும் யோசனை நல்லாதான் இருக்குதே, இந்த யோசனை கூட நல்லதான் இருக்குது, சரி வச்சிருங்க அப்படின்னு இருப்பான். இவனுக்கா இந்த யோசனை வந்திருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்தில் முதல் மூணு வசனத்தில் பார்த்தீங்களானால் தெளிவாக கர்த்தர் அவனுக்கு சொல்றார். நாலாவது வசனம் படிச்சு பாருங்க, அப்ப உங்களுக்கு எனக்கு கிளியரா புரியும். 15:4
அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி,
பாருங்க, இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி, எதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தினான்? சவுல் சாமுவேல் சொன்ன அத்தனையும் ஜனங்களுக்கு அறியப்படுத்தினான். கர்த்தர் சர்வ சங்காரம் பண்ண சொல்றான்னு சொல்லி அது ஜனங்களுக்கு அறியப்படுத்தினான். அப்புறம்
தெலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தான், அவர்கள் 200,000 காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமா இருந்தார்கள்.
அப்ப பார்க்கும்போது ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தான் எல்லாத்தையும் சர்வ சங்காரம் பண்ணணும்னு சொன்னவனே எப்படி திடீர்னு மாறினா? இந்த ஜனங்க தான் என்ன செஞ்சிருப்பாங்க, இவனுக்கு கவுன்சில் பண்ணிருப்பாங்க, ராஜா எதுக்கு, ராஜா எல்லாம் பார்த்த நல்லா இருக்குது, எதுக்கு வேஸ்ட் அடிக்கணும், நம்ம வச்சுக்கலாமே, கொஞ்சம் நம்ம வச்சுக்கலாம், கொஞ்சம் வேணா பலி செலுத்திடலாம், கொஞ்சம் நம்ம வச்சுக்கலாம் இப்படின்னு ஜனங்கள் ஆலோசனை சொல்லியிருப்பாங்க. இதுல தான் வச்சுக்கொண்டு அவன் சொல்லவே இல்லை, பலி செலுத்த வந்தது மட்டும் கணக்காட்டுறான், பலி செலுத்துறதுக்காக கொண்டு வந்தோன்ட்டான். ஆக மொத்தத்தில் கர்த்தர் அவனுக்கும் வச்சுக்க சொல்லல, பலி செலுத்தவும் சொல்லல, டோட்டலா சங்கரிக்க தான் சொன்னார். இந்த கீழ்ப்படியாமை ரெண்டாவது இவனுடைய வீழ்ச்சியின் காரணம். முதல்ல அவனுடைய வீழ்ச்சி எங்கன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய காத்திருக்க முடியாத தன்மை, தேவ சமூகத்தில் காத்திருக்காத அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம். ரெண்டாவது அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கீழ்ப்படியாமை. இந்த இடத்தில் தேவனுடைய வார்த்தை ஒன்று சொல்லுகிறது, இவன் இன்னொன்று செஞ்சான். இந்த கீழ்ப்படியாமை எங்கிருந்து சவுலுக்கு வந்துச்சு? காரணம் என்னன்னா, மனுஷனுடைய சத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தான். ஒரு பக்கத்தில் தேவனுடைய சத்தம் சாமுவேல் மூலமா வருது, சகலத்தை சர்வாங்க சங்காரம் பண்ணு, இன்னொரு பக்கத்தில் மனுஷனுடைய சத்தம் வருது, கொஞ்சம் விட்டு வச்சிருவான் ராஜாவே. மனுஷ சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்கள் கீழ்ப்படியாமைக்குள் தள்ளப்படுவார்கள். நல்ல கவனிங்க, ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்யும். மனுஷர் சொல்றது எதுவாக இருந்தாலும் தூக்கி எறிஞ்சுங்க, எல்லாத்தையும் அசட்ட பண்ணுங்கன்னு சொல்ல வரல. எந்த ஒரு மனுஷர் எதை சொன்னாலும், அது உங்க குடும்பத்த ஆளா இருக்கட்டும், உங்க கூட நெருக்கமா பழகிற ஆளா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், ஒரு நபர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் கண்டிப்பா அதை சிந்திக்கணும், கண்ணை முடித்து செய்யக்கூடாது. நான் சொல்றேன், ஒரு ஆவிக்குரிய நபர் ஒருத்தர் உங்களுக்கு இதை செய்யுங்க, அங்க போங்க, இதை செய்யுங்க, ஏதாவது உங்களுக்கு சொல்றாங்கன்னா, அந்த ஆவிக்குரிய நபர் உங்க குடும்ப நபராக இருந்தாலும் சரி, உங்க கூட பழகிறவங்களா இருந்தாலும் சரி, ஒன்னு சொல்லும் பொழுது சிந்திக்கணும், அந்த காரியத்தை சிந்திக்கணும். அந்த சத்தம் தேவ சத்தத்தோடு ஒத்திருந்தால் பரவாயில்ல, இல்லைனா மனுஷ சத்தத்திற்கு செவி கொடுக்க கூடாது. தேவ சத்தம் சொல்லுது இந்த காரியத்தில் நீ வந்து எல்லாத்தையும் சர்வ சங்காரம் பண்ணு, மனுஷ சத்தம் சொல்லுது கொஞ்சம் வச்சது. ஆனால் இவனோ மனுஷ சத்தத்திற்கு செவி கொடுத்தான். அதனால இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த கீழ்ப்படியாமை தான் அவனுடைய ரெண்டாவது வீழ்ச்சி. இந்த கீழ்ப்படியாமை எங்க வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, மனுஷ சத்தத்திற்கு அவன் செவிகளை சாய்த்தப்படும். அதனால ஒரு தேவ பிள்ளை உங்க வாழ்க்கையில வீழ்ச்சி வராமல் இருக்கணும்னா, நீங்க கேட்கிற ஒவ்வொரு சத்தத்தை குறிச்சும் கவனமா இருக்கணும். உங்க கூட பழகிறவங்க, நெருக்கமா பழகிறவங்க மூலமா தான் பிசாசு வருவான், மத்தவங்க மூலமா வரவே மாட்டான். ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்டா இருப்பாங்க, நெருக்கமா பழகுவாங்க, அவங்க இங்க கூப்பிடலாம், அங்க போலாம், இங்க கூப்பிடலாம். அந்த காரியங்கள் எதுவானாலும் சொல்றேன், அது தேவனுக்கு ஏற்றதா என்பதை நீங்கள் பார்க்கணும். அது தேவ நாமத்திற்கு மகிமில்லாத காரியமாயிருந்தால், அது எவ்வளவு நெருக்கமான மனுஷனுடைய சத்தமா இருந்தாலும் சரி, அதனால உங்களுக்கு சில ஆதாயம் கூட வரலாம். மனுஷ சத்தத்தை கேட்டதால் நிறைய ஆடு ஆதாயம் கிடைச்சது சவுலுக்கு, இல்லையா? நிறைய ஆடு மாடுகள் ஆதாயம் கிடைச்சது, அதனால சில லாபம் கூட உங்களுக்கு நடக்கலாம். ஆனால் அது தேவனுடைய பார்வைக்கு தகாத காரியம். இந்த கீழ்ப்படி அமைந்ததை நம்ம என்ன செய்ய ரொம்ப சாதாரணம் எடுத்துக்கிறோம், சாதாரணம். அதான் சவுல பத்தி சொன்ன, அவர் எப்பவுமே எல்லாமே ஈஸி எடுத்துக்கிற விஷயம், காத்திரனா காத்திருக்க மாட்டான், கீழ்ப்படின்னு சொன்னா காரியத்தில் கீழ்ப்படிய மாட்டான், ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறான். கீழ்ப்படியாமை குறித்து கடுமையாய் சொல்லப்படுற வசனம் பைபிள்ல இங்கதான் இருக்குது. வாசிங்க 1 சாமுவேல் 15:22-23.
அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும்
பலிகளும்
கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் இரண்டகம் பண்ணுதல்
பில்லிசூனிய பாவத்திற்கும்
முரட்டாட்டம் பண்ணுதல்
அவபக்திக்கும்
விக்கிரகாராதனைக்கும் சரியாயிருக்கிறது.
பைபிள்லயே இந்த கீழ்ப்படியாமைக்கு கடுமையாய் சொல்லப்படுற வார்த்தை இந்த வசனம்தான். இந்த ரெண்டு வசனம்தான். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம்னு ஆரம்பிக்கிறார் சாமுவேல். நாம் என்ன செய்யறோம்? கர்த்தரை துதிச்சு ஆராதனை பண்றோம், அதை பெருசா நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில ஆராதனை கூட ரெண்டா தள்ளிட்டாரு. அதுக்கு முன்னால நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சியான்னு கேட்கிற, நீ கீழ்ப்படியாம 1000 ஆராதனை செஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறார். நல்ல கவனிங்க, கீழ்ப்படியாதவர்கள் துதிக்கிற துதி கூட கர்த்தர் கேட்க மாட்டார். கர்த்தருக்கு கீழ்ப்படியலனா நாம என்னதான் துதிச்சாலும் மியூசிக் வாச்சாலும் பாடினாலும் கீழ்ப்படிச்சாலும் ஆராதனை பண்ணாலும் அந்த ஆராதனை போகாது. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம், அதான் உத்தமம். கீழ்ப்படிதல் இல்லாமல் பலி செலுத்தி பிரயோஜனம் இல்லைங்கிறார் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அந்த கீழ்ப்படியாமை குறித்து ரெண்டு வார்த்தை சொல்றாரு. ரெண்டகம் பண்ணுதல், பில்லி சூனிய பாவம். பில்லி சூனியம் யோசிச்சு பாருங்க, பில்லி சூனியம் நம்ம பண்ணுவோமா? ஆனா தேவனுக்கு கீழ்ப்படியாதது பில்லி சூனியத்திற்கு சமானம். முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கு சமமா இருக்கிறது. நம்ம போய் விக்கிரகத்து முன்னால போய் பணிஞ்சு செஞ்சா பணிந்து கொள்வோமா? பணிய மாட்டோம்னு சொல்லுவோம். ஆனால் நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்றது விக்கிரகாராதனை. விக்கிரகாராதனை வேதம் தெளிவாய் சொல்லுது, அது விக்கிரகாராதனை. பில்லி சூனியம் பண்ணுகிறவன் விக்கிரகாராதனை காரணம். இரண்டாம் மரணமாகி அக்னி கந்தரகம் எரிகிற கடலே தள்ளப்பட்டார்கள் வேதம் சொல்லுது. அப்ப நம்ம வாழ்க்கையில் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை என்னைக்குமே ஈஸி எடுக்கவே எடுக்காதீங்க. ஒரு பிரசங்கத்தை கேட்டாலும் சரி, வேதத்தை வசனத்தை வாசித்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் அதை கீழ்ப்படிய வேண்டும் என்று எனக்கு தரார். சீரியஸ் எடுத்துக்கங்க, ஈஸி எடுத்துக்காதீங்க. சவுல் எல்லாமே ஈஸியாக எடுத்தான், காத்துருனா காத்திருக்கல. கீழ்ப்படி எல்லாத்தையும் அழிச்சிருனா இல்ல, கொஞ்சம் வச்சுட்டா அதனால ஒண்ணு தப்ப கர்த்தர் எடுத்துக்க மாட்டார். கொஞ்சம் கர்த்தருக்கு நம்ம பலி செலுத்திர கர்த்தர் விட்டுருவார். எங்க திருப்பதி உண்டியில் போடுற மாதிரி இருக்குது கதை. அதுவும் இது ஒண்ணுதான், இத்தனை கோடி நான் லஞ்சம் வாங்கி ஏமாத்தி சம்பாரிச்சு இதுல இத்தனை கோடி நான் உனக்கு கொடுத்தறேன்ற மாதிரி இருக்குது. உண்டியில் பாதி போட்டா பாதி லாபம்ன்ற மாதிரி இருக்குது, அந்த கதையா இருக்குது இது. அதுவும் இது ஒண்ணுதான், புரியுதா? அதனால நாங்க கோடி கோடியா போய் உழுகுது. அதுவும் இது ஒண்ணுதான். என்ன விக்கிரகாராதனைக்கு சமங்கிறாரு? கொஞ்சம் கர்த்தருக்கு பலிசல கொடுத்துட்டாக்க கர்த்தர் மத்ததை ஏற்றுக்கொள்ள ஒரு அர்த்தமா? கர்த்தருக்கு லஞ்சமா? இந்த லஞ்சம் வாங்குறதெல்லாம் கர்த்தருடைய செல்லுபடி ஆகாது, லஞ்சம் கொடுக்கறதெல்லாம். அப்போ தேவனாகிய கர்த்தர் டோட்டலா கீழ்ப்படிய சொல்றார். கொஞ்சம் கீழ்ப்படி அமைக்கு கொஞ்சம் லஞ்சம் கொடுக்க முடியாது, புரியுதா? 100% கீழ்ப்படினா 100% கீழ்ப்படி, அதுதான் கர்த்தர் சொல்றாரு. தவிர கொஞ்சம் கீழ்ப்படிய மாட்டேன், அதுக்கேற்ற கொஞ்சம் லஞ்சம் கொடுத்தாரு. அந்த பேச்செல்லாம் அது சவுல் செய்ய பார்த்தான், அதுதான் கர்த்தர் அந்த இடத்துல தட்டிச்சாரு. இது விக்கிரகாராதனைப்பா அப்படின்ட்டார். விக்கிரகாராதனை பில்லி சூனியன்ட்டு. அப்ப நம்ம வாழ்க்கையில சொல்ற எதையுமே ஈஸி எடுக்காதீங்க. கர்த்தர் எவ்வளவு கீழ்ப்படி சொல்றாரோ அவ்வளவு கீழ்ப்படிங்க. கொஞ்சம் கொஞ்சம் கீழ்ப்படியாமை விட்டுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது வேற சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணலாம். அந்த அட்ஜஸ்ட்மெண்டே கர்த்தருடைய சமத்துல கிடையாது. வேற கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ற பேச்சே கிடையாது. இப்படின்னா இப்படிதான், அப்படின்னா அப்படிதான், வேற மாதிரி போறதுக்கு அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ற வேலையை கர்த்தருடைய சமூகத்துல கிடையாது. வேணா திருப்பதியில் இருக்கும், கர்த்தரிடத்துல கிடையாது. ஆமென், புரியுதா உங்களுக்கு? அது இங்கே கிடையாது, தேவ சமூகத்துல அது கிடையவே கிடையாது. அது டோட்டலா கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுதான் நமக்கு, வேற எதுவுமே கிடையாது. மூணாவது ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். 18 வாங்க, 6 வாசிக்கலாம்.
தாவீது பெலிஸ்தனை கொண்டு திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும்
கீத வாத்தியங்களோடும்
சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000,
தாவீது கொன்றது 10000 என்று
முறைமுறையாய் பாடினார். பாடினார்கள்,
முறை முறையாய் பாடினார்கள்.
அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000, எனக்கோ 1,000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான்.
மூணாவது அவனுடைய வீழ்ச்சி எங்க வந்தது? இப்ப கோலியாத்தை ஜெயிச்சுட்டு வராங்க, இப்ப சவுல் வரா, லீட் பண்ணிட்டு வரா, பெரிய வரவேற்பு கொடுக்கப்படுகிறது, ஜனங்கள் திரளாய் கூடி வரவேற்கிறாங்க. அப்ப அந்த வரவேற்பு கொடுக்கும் பொழுது பெண்கள் நடனம் பண்ணி வரவேற்கிறாங்க. அதுல ஒரு கோயர் பாட்டு பாடுறாங்க, சவுல் கொண்டது 1,000, தாவீது கொண்டது 10,000, ஒரே பாட்டு சவுலுக்கு முன்னாடி பாட்டு பாடுறாங்க. அப்படி இவனுக்கு தாங்கவே முடியல, என்னடாது, நான் ராஜாவா அவன் ராஜாவா, நான் எனக்கு 1,000ங்கிறாங்க, தாவீது சின்ன பையன் நேத்து வந்தா அவனுக்கு 10,000ன்றாங்க, யார் ராஜா இங்க, என்ன இப்படி என்ன மட்டப்படுத்தி அவனை ஒரேடியா தூக்கி புகழ்றாங்களே. அந்த வேர்ட்ஸ், அந்த வார்த்தை அவனை தாங்கவே முடியல. உடனே அன்னை இருந்து தாவீத கண்டாலே இவனுக்கு எரிச்சல் வருது, இவனுக்கு இவ்வளவு புகழ்ச்சி, எனக்கு ஒண்ணு இல்லை, என்ன விட இவனுக்கு புகழ்ச்சி கிடைச்சிருச்சு. அப்போ அன்னையிலிருந்து தாவீதை எரிச்சலோடு பார்க்க ஆரம்பித்தான், கசப்போடு பார்க்க ஆரம்பித்தான். நான் என்னைக்குமே இந்த சவுளுடைய வாழ்க்கை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மனுஷரோடு அவன் மனுஷ சத்தத்துக்கு ரொம்பவே அவன் செவி கொடுத்துட்டு போவான், மனுஷனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவன் கீழ்ப்படியாம போனான், மனுஷனுடைய புகழ்ச்சிக்கு அவன் செவி கொடுத்து தாவீதை எரிச்சலோடு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இது என்ன தெரிகிறது என்றால், மனுஷ அங்கீகாரம், மனுஷ புகழ்ச்சிக்கு அவன் இயங்குகிற ஒரு மனுஷனா இருந்தான். மூணாவது ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் வீழ்ச்சி எங்க வரும் தெரியுமா? மனுஷனுடைய அங்கீகாரத்தை நீங்க நிறைய எதிர்பார்ப்பீங்களானால் நீங்க வீழ்ச்சி அடைவீங்க. மனுஷ அங்கீகாரம், இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம், மனுஷ அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறோம், எல்லாரும் என்ன நல்லவங்கன்னு சொல்லணும், எல்லாரும் என்ன மெச்சிக்கணும், என்ன போல யாரும் இல்லைன்னு எல்லாம் சொல்லணும், இப்படின்னு மனுஷ அங்கீகாரத்தை எதிர்பார்க்கணும். நான் சொல்றேன், இந்த மனுஷ அங்கீகாரத்தை எதிர்பார்க்கறவங்க டோட்டலா விழுந்து போவாங்க சீக்கிரத்தில். நம்முடைய அங்கீகாரம் மனுஷனிடத்திலிருந்து அல்ல, நம்முடைய அங்கீகாரம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஆமென். நம்முடைய அங்கீகாரம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 5:41 44 வாசிங்க.
நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறது,
நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை,
தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல்,
தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல்,
ஒருவரால் ஒருவர்
மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற
நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்,
ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்ப பாருங்க, இந்த ரெண்டு வசனத்தை ரெண்டு விதமா சொல்ற, ரெண்டு காரியத்தை சொல்றாரு. நான் மனுஷரால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொண்டதே கிடையாதுன்றார். தெளிவா சொல்ற பாருங்க, மனுஷன் வந்து என்ன, ஓ நல்ல போதகரே, உடனே சொல்லுவார், நீ என்ன நல்லவன் என்று சொல்லுவானே, உடனே அடிப்பார். இதுதான் அவருடைய வார்த்தை. ஒரு மனுஷன் தன்னை புகழ்கிறத இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கவே கிடையாது. முகஸ்தோதி பேசுறது, ஆஹா ஓஹோ என்ன அருமையான பிரசங்கம், என்ன அற்புதம், இதெல்லாம் அவர் காதலியே வாங்கிக்கிறது கிடையாது. நான் மனுஷனால் வருகிற மகிமை நான் ஏற்றுக்கொண்டதே கிடையாது அடிச்சு சொன்னார். அடுத்தது என்ன சொல்றாரு, தேவனால் வருகிற மகிமை தேடாமல் மனுஷனால் வருகிற மகிமை தேடுகிற நீங்கள் எப்படி என்ன விசுவாசிப்பீங்கன்னு கேட்டார். இது என்ன தெரியுது, தேவனால் வருகிற மகிமை தேடாமல் மனுஷனால் வருகிற மகிமை தேடுகிறவன் விசுவாசிக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன். அப்படி நாம யாரு, அவிசுவாசி. தேவனால் நமக்கு அங்கீகாரம் வராமல் மனுஷனால் நமக்கு அங்கீகாரம் வர்றதை நம்ம தேடுனா நமக்கு பேர் விசுவாசி கிடையாது. என்ன நம்ம யார் அப்போ, அவிசுவாசி. அதான் அவிசுவாசி கடையாளன்ற இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்ற, தேவனால் வருகிற மகிமையை தேடாமல் மனுஷனால் வருகிற மகிமையை தேடுகிற நீங்கள் எப்படி என்ன விசுவாசிப்பீங்கன்னு கேட்டார். உனால் விசுவாசிக்க முடியாது, அப்படி அவிசுவாசிங்கிறார். அப்ப தேவனாலே மாத்திர வருகிற மகிமை தேடுகிறவன் தான் விசுவாசி, மனுஷனால் வருகிற மகிமை தேடுகிறவன் அவிசுவாசி. இதான் நடந்துச்சு. சவுல் இங்கதான் தவறு விட்டான். இயேசு கிறிஸ்து பிதாவினால் புகழப்பட்டார், இவர் என்னுடைய நேசகுமாரன்னார். உடனே பிதாவே என்ன இயேசுகுமாரன், ஏன் பிதாவே சொன்னீர்ன்னு கேட்டாரா, கேட்கல, சந்தோஷம் ஏத்துக்கிட்டார். ஆமா நான் நேசகுமாரன் தான், இவரில் பிரியமா இருக்கிறேன். ஆமா ஏத்துக்கிட்டார், இவருக்கு செவி கொடுங்கள். ஆமா ஏத்துக்கிட்டார், ஏன்னா இது தேவனால் வருகிறது. இதே காரணம் உலகத்தில் ஒரு மனுஷன் அவர் சுத்தி இருக்கிற வேணா ஒருத்தன் பேசினா டக்குன்னு வாயடைச்சார். நல்லா கவனிக்கணும், நம்முடைய அங்கீகாரம் பரலோகத்திலிருந்து வரணும். ஆமென். கர்த்தரால் புகழப்படுகிறவர்கள் தான் உத்தமர்கள். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று 2 கொரிந்தியர் 10:18 சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் நம்மை புகழ வேண்டும், அவர் நம்மை மெச்சிக்கொள்ள வேண்டும், அவர் நம்மளை பார்த்து உண்மை உள்ளவன் சொல்லணும், உத்தமமும் உண்மை உள்ளவனே நம்மளை பார்த்து சொல்லணும். அந்த புகழ்ச்சி தான் நமக்கு கிடைப்ப. சவுலுடைய வாழ்க்கையில் இங்கேதான் அடி விழுந்தது. இவன் மனுஷனால் வருகிற மகிமையை தேடினான், அது கிடைக்கல. என்னோடனே அவன் இருதயம் கசப்பினால் எரிச்சலினாலும் திரும்பி அது தாவீதுக்கு நேர விரோதமாயிடுச்சு. நடந்தது என்ன தெரியுமா? இங்கதான் பின்மாற்றம் வந்துச்சு. 1 Samuel 18:9 வைக்கணும் பார்த்தோம்ல, அடுத்தது 10 படிங்க.
மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி,
அடுத்த நாள்லயே பாருங்க, சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்க்க தொடங்கின, அடுத்த நாள்லயே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி
சவுலின் மேல் இறங்கிற்று.
சவுலின் மேல் இறங்கிற்று போதும், அடுத்த நாள்லயே அவன் பிசாசு இறங்கிடுச்சு. இதுதான் பின்மாற்றம். அப்போ அவன் காத்திருக்காமல் போனது வீழ்ச்சி, கீழ்ப்படியாமல் போனது வீழ்ச்சி. இந்த இடத்துல ஒரு கசப்பான ஒரு அனுபவம் வந்தது வந்து வீழ்ச்சி. படிப்படியா வீழ்ச்சிகள் வந்துட்டே இருக்கு பாருங்க. தாவீது மேல வீழ்ச்சி, மனுஷனுடைய அங்கீகாரத்தை எதிர்பார்த்து அவன் போனது வீழ்ச்சி. இந்த வீழ்ச்சி வந்த பிறகு பிசாசு அவனுக்குள்ள போந்துருச்சு. இதுதான் பின்மாற்றம். அதுக்கு மேல அவன் எழுந்திருக்கவே இல்லை. கடைசியில் அவனுடைய வாழ்க்கை அதுக்கு பிறகு பிசாசே அவனை நடத்தி கொண்டு போய் தற்கொலை பண்ண வச்சிருச்சு. அதனாலதான் சொல்றது, வீழ்ச்சி வரும் பொழுது விடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு வீழ்ச்சி வந்தால், ரெண்டு வீழ்ச்சி வந்தால் விடுத்துக் கொள்ளுங்கள். அது பின்மாற்றமாய் உருவெடுக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வரும்பொழுது நாம் கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.